அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று நமது சிறப்பு நிகழ்ச்சியில் தஞ்சாவூர், வள்ளம், எம்பி காடை மற்றும் நாட்டுக்கோழி பண்ணையின் உரிமையாளர் திரு ஐ பிரபு அவர்கள் காடை வளர்ப்பும் கிராம பொருளாதார முன்னேற்றமும் குறித்து நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைந்துள்ளார். நேர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு காடை வளர்ப்பு அப்படிங்கிறது நல்ல ஒரு அருமையான ஒரு சுய தொழில். இந்த தொழில் நீங்க தேர்வு செஞ்சு செயல்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. முதல்ல உங்களை பத்தின ஒரு சுய அறிமுகம் நம்முடைய புதுகை பண்பலை நேயர்களுக்காக செஞ்சுக்கங்க ஐயா.
வணக்கம். என் பேரு மணிகண்ட பிரபு. எங்க ஊரு கள்ளப்பரம்பூர், தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக். வள்ளத்துல நம்ம வந்து காடை பண்ண வச்சிருக்கோம், நாங்க காடை நாட்டுக்கோழி பண்ண வச்சிருக்கோம்.
ஐயா, பொதுவா கல்லூரியில ஒரு பட்டம் பெற்றதுக்கு பின்னாடி தான் படித்த அந்த பட்டத்தினுடைய அடிப்படையில ஒரு நல்ல வேலைக்கு போகணும், ஒரு பெரிய நிறுவனங்கள்லயோ அல்லது நல்ல ஒரு அரசு துறையிலயோ பணிக்கு செல்லணும் அப்படிங்கறத உங்களை போன்ற பெரும்பாலான இளைஞர்கள் விரும்புவாங்க. உங்களுக்கு இந்த காடை வளர்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் எப்படி ஏற்பட்டது, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
நம்ம வந்து சின்ன வயசுல சண்டைக்கோழிய வளர்த்துட்டு இருந்தோம். சண்டைக்கோழி வளர்த்ததுல அப்படியே கொஞ்சம் பண்ண மாதிரி வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்தது. ஃபஸ்ட்டு நாட்டுக்கோழி ஒண்டி தான் பண்ண மாதிரி வச்சோம். இருந்தாலும் அது வருமானம் வந்து சிக்கு இப்போலேருந்து பெருசாகி அது விற்கிறதுக்கு 3 மாதம் ஆகும், அது ஒண்டி பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு காடையும் சேர்த்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காடை வந்து பார்த்தீங்கன்னா 28 நாளில் வளர்ந்துடும். 29-32 நாளில் விற்றோம்னா நமக்கு 1 மாதத்துல வருமானம் வந்துடும். அதனால இதுவும் பண்ணுவோம் அதுவும் பண்ணுவோம்னு சொல்லிட்டு 2 பூ பண்ணுறோம்.
இப்போ இந்த காடையினுடைய வளர்ப்பு முறைகள் என்னென்ன, அதை எப்படி வளர்க்குறீங்க, அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக, அதனுடைய அடிப்படை செயல்பாடுகள் என்னென்ன, அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க ஐயா.
நம்ம டே 1ல குஞ்சு வாங்குவோம். டே 1 குஞ்சா வாங்கி ஒரு குஞ்சுக்கு 1 வாட்ஸ் அப்படிங்கிற மாதிரி, நம்ம எத்தனை குஞ்சு இருக்கோ அத்தனை வாட்ஸ் பல்ப் செட் பண்ணி ப்ரூடிங் 1 வாரம் போடணும். பல்ப் ஹீட்லயே அந்த ஹீட்ல 1 வாரம் ப்ரூடிங் போட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம இடத்த மாற்றி நல்ல பெரிய இடத்துல விட்டு அதுக்கப்புறம் தண்ணி தீனி வண்டி வச்சோம்னா போதும். ரொட்டேஷனாக தண்ணி நிறைய குடிக்கும். தண்ணி மேலே பட்டாவோ தண்ணி விழுந்தாலோ இறந்து போயிடும். அதை வண்டியும் கொஞ்சம் பார்த்து பத்திரமா வச்சுக்கணும்.
இப்போ இந்த காடை பண்ணை அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கான இட வசதி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். காடைக்கு உங்களுடைய அந்த பண்ணையுடைய அமைவிடம் எவ்வளவு அந்த நீள அகலங்கள்ல இருக்குது, அதை எப்படி அந்த காடையுடைய அமைப்பை ஏற்படுத்தினீங்க, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா. அதாவது காடை வளர்க்கக்கூடிய வளர்ப்பு இடத்தை எப்படி தேர்வு செஞ்சு அமைச்சிங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மற்ற பண்ணைகள்லாம் போய் பார்த்துட்டு ஒவ்வொரு பண்ணையிலையும் ஒவ்வொரு மாதிரி வச்சுருந்தாங்க. அதில் நம்ம எல்லா பண்ணையும் பார்த்ததுல நம்மளாம் ஒரு ஐடியா பண்ணி ஒரு 10-15 இடம்னு செட் பண்ணி அதில் 1000 காடை வளர்க்குற மாதிரி நம்ம வச்சுருக்கோம். 800-1000 காடை வளர்க்கலாம். 800 தாராளமாக வளர்க்கலாம், 1000 கொஞ்சம் வளர்க்க கஷ்டமாக இருக்கும். 10-15 இடம் இருந்தாலே 1000 காடை வளர்க்கலாம்.
ஐயா, இப்போ காடைகள் அப்படின்னு சொல்றப்ப இந்த காடைகளுக்கு உணவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம வந்து இந்த காடைகளை வந்து எதுக்காகனா விற்பனை பண்ணி அதனுடைய பொருளாதார தேவைகளுக்காக அந்த காடைகளை வளர்க்குறோம். இந்த காடைகளுடைய பொதுவான உணவு என்ன அல்லது தீவனம் என்ன, அது எப்படி கொடுக்குறீங்க, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
இந்த காடையை பொறுத்த வரைக்கும் கடையில வாங்கி காடை தீவனம்னு இருக்கு, அதை வாங்கி அப்படியே நம்ம தீவனம் அந்த தீவனம் ஒண்டி தான் போறோம். வேற எதுவும் போடுறது கிடையாது காடையை பொறுத்த வரைக்கும், ஏன்னா அப்பதான் க்ரோத் இருக்கும். மற்றது போட்டோம்னா க்ரோத் வந்து லேட் ஆகும். க்ரோத்து அது நமக்கு வந்து எப்படி சொல்றது, அது வந்து கொஞ்சம் ரிஸ்கான விஷயம். டெத்து நிறைய ஆகும் அதுல, எதிர்ப்பு சக்தி இல்லாம.
ஐயா, இப்ப இந்த காடைகள் வந்து நீங்க வளர்க்குறீங்க, கால்நடைகளை பொறுத்த அளவுல ஆடு, கோழி, மாடு இதைதான் பெரும்பாலும் வளர்ப்பாங்க. இதை தாண்டி நீங்க காடைகள் வளர்க்குறீங்க, பொதுவாக அந்த ஆடு மாடு கோழிகள் வளர்க்கறதுக்கும் காடை வளர்ப்புக்கும் எந்த அளவுல இந்த காடை வளர்ப்பு அப்படிங்கிறது வித்தியாசப்படுது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
காடை வந்து நமக்கு வந்து வளர்ச்சி நாள் கம்மி தான், 1 மாசத்துலயே நமக்கு வந்து வளர்ந்துடும். ஆடு மாடெல்லாம் வந்து வளர்க்கறதுக்கு 4 ஆகும் ஒன்று. அதே மாதிரி ஆடு மாடுகளுக்கெல்லாம் வந்து நோய் இது மாதிரி இருக்குது, காடைக்கு பொறுத்த வரைக்கும் எதுவுமே கிடையாது நோய் தொற்று இந்த மாதிரி. அதனால் அது வந்து நமக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குது அதில். ஆனால் அந்த காடையை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டிங் தான் மெயின். இத்தனை நாளுக்குள்ளே விற்றா நமக்கு நல்ல லாபம். அது இருக்க இருக்க நமக்கு வந்து ஃபுட்டு போட்டுகிட்டே இருக்கிறதுல நமக்கு அந்த லாபம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இதாயிரும், அடி வாங்கிடும்.
இந்த கால்நடைகளை பொறுத்தளவுல பொதுவா எல்லா கால்நடைகளையும் வளர்க்கக்கூடியவங்களும் ஒரு சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா, வெயில் காலம் மழை காலங்கள்ல இந்த ஆடு மாடு கோழி காடைகளை வந்து பாதுகாக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அதிகமான மழை பொழிவு ஏற்பட்டாலும் இதுக்கு பாதிப்புகள் வர வாய்ப்புகள் இருக்கு, அதிகமான வெயில் அடிச்சாலும் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. இப்ப இந்த காடை வளர்ப்புல நீங்க இந்த சீதோஷ நிலையில என்ன மாதிரியான ஒரு நோய்கள் வந்து காடைகளுக்கு ஏற்படும், அதை நீங்க எப்படி பாதுகாத்து அந்த காடைகளை வளர்க்குறீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
காடைகளை பொறுத்த வரைக்கும் நோய்கள்னு ஒன்று கிடையாது. காடையை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ஹீட்டுனாலும் தாங்கிரும், வெயில் எவ்வளோ நாளும் தாங்கிரும். காடையை பொறுத்த வரைக்கும் வெயில் வந்து இருக்கிறது நமக்கு ப்ளஸ் தான். மழை காலத்துல தான் வந்து நம்ம வந்து ஒரு வாரம் ப்ரூடிங் போடுறத அது இன்னும் ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் எக்ஸ்ட்ரா ப்ரூடிங் போடணும். இடம் மாற்றி இறக்கி விட்ட பிறமும் ரெண்டு பல்பு குண்டு பல்ப் ரெண்டு 200 வாட்ஸ் பல்பு அதை போட்டே இருக்கணும். இல்லைன்னா என்ன ஆகும்னா குளிரில் ஒன்றா முட்டா ஒன்னா உட்காந்து நசுக்கி ஒன்னு ஒண்ணு இறந்துரும்.
இப்ப இந்த காடைகளுடைய அமைப்பிடத்துல இந்த பல்புகள்லாம் போட்டு அதுக்குன்னு ஒரு வெப்பநிலை ஏற்படுத்துறதா சொல்லியிருக்கீங்க. இப்ப பல்பு அப்படின்னு சொல்றப்ப நிறைய வகையான 40 வால்ட்டு 60 வால்ட்டு அப்படின்னு சொல்லி நிறைய இருக்குது. இந்த காடை வளர்ப்பிற்கு ஏற்ற இந்த மின்சார விளக்குகள் என்னென்ன, அதை எப்படி அமைச்சு அதை வளர்க்குறீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
அதான் குண்டு பல்பு இருக்குல்ல அந்த பல்பு தான். அதே மட்டும் எத்தனை குஞ்சு வைக்கிறோம், 500 குஞ்சுனா 500 வாட்ஸ், 100 வாட்ஸ் பல்ப் 5 போடலாம், 50 வாட்ஸ் பல்பு 10 போடலாம். அதுக்கு வந்து ஒரு குஞ்சுக்கு 1 வாட்ஸ் மினி கணக்கு. அது வந்து நம்ம எத்தனை பல்ப் வேணா போடலாம், அத்தனை வாட்ஸ் இருக்கணும்.
இப்ப ஒரு காடை நம்ம வளர்க்கும் பொழுது அது ஒரு இறைச்சிக்கு உள்ளது விற்பனைக்கு எந்த காலகட்டத்துல எத்தனை நாட்கள்ல அது வந்து தயாராகும், அதனுடைய கால அளவு எவ்வளவு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
காடை டே 1ல இருந்து 28 நாள்லயே வளர்ந்துரும். 29, 30 இந்த 2 நாள்ல வித்துட்டாதான் நம்ம காடையை பொறுத்த வரைக்கும் லாபம். மற்றபடி அடுத்தடுத்து ஒவ்வொரு நாள் நிற்க நிற்க நம்ம வந்து ஃபீடு போட்டு போட நமக்கு வந்து அந்த லாபத்தில் அந்த பணம்லாம் வந்து நமக்கு அதுலேயே போயிடும். ஃபீடு போடுறதுலேயே நம்ம அதை அத்தனை நாளில் விற்றுட்டோம்னா நமக்கு வந்து காடையை பொறுத்த வரைக்கும் லாபம் இருக்கும்.
அதே மாதிரி காடையை வளர்ப்பில் 2 முறைகளை வளர்க்கலாம். இப்போ இந்த ஆள்கூல முறை ஒன்று, கூண்டு முறை அப்படின்னு. இப்போ இந்த ஆள்கூல முறையில் காடை எப்படி வளர்க்குறது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
ஆள்குல முறைங்கிறது இந்த நம்ம சும்மாவே விட்டுறலாம், அது பாட்டு விட்டு அந்த அந்த முறையில் தான் நான் வளர்க்குறேன். கூண்டில் வந்து அடைச்சி வளர்க்கணுங்கிறப்ப எல்லாத்துக்குமே ஃபீடு வந்து வைக்கிறோம்னா எல்லாமே வந்து திங்க முடியாது, ஒன்று ஒன்று நசிக்கணும். கூண்டுங்கிறப்ப சின்னதாக தான் இருக்கும், அதை விட நமக்கு இந்த வெளியில் விட்டு இது மாதிரி பண்ண வளர்க்குறதா ஈஸி, அதுதான் வளர்த்தா பெஸ்ட்டு.
அதே போல் இப்போ ஒரு சதுர அடி அப்படின்னு சொல்கிறப்ப அதில் எத்தனை காடைகளை வந்து வளர்க்கலாம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
ஒரு சதுர அடினா 3-4 காடை தான் வளர்க்கலாம்.
அதே மாதிரி இந்த காடைகளுடைய இடத்தை எப்படி நீங்க வந்து அமைக்கணும், சாதாரணமா ஒரு சிமெண்ட் போட்டு அதை தலைகளா இருந்தாலே அந்த காடைகள் வளர்ப்புக்கு ஏற்றதா, இல்ல அந்த காடைகள் வந்து நடக்கிறதுக்கு அதுக்குன்னு நம்ம தனியா அந்த இடத்தை வந்து தேர்வு செஞ்சு அதை நம்ம சரிப்படுத்துற மாதிரி இருக்குமா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
இல்ல காடையை பொறுத்த வரைக்கும் தரையிலேருந்து 3 அடி செவரு எடுக்கணும், அதுல இருந்து 4 மூலை ஒண்டி 4 பீம் ஒண்டி செவரு மாதிரி எடுத்துட்டு கிரில் கேட்டை வச்சு கேட்டு மாதிரி கிரில் கேட்டை வச்சு சைடில் அடைச்சிட்டு அதில் வந்து மேலேருந்து 1.5 அடி கேப் விட்டு சாக்கு பாம்போ இது மாதிரி ஏதோ கீரிப்பிள்ளையோ இது மாதிரி பூனையோ இது மாதிரி ஏறாத அளவுக்கு சாக்கை கிழிச்சு மேலே 1.5 அடி கேப் காற்று போயிட்டு வர அளவுக்கு கேப் விட்டுட்டு கட்டிடணும். சாக்கு கீழேருந்து 1.5 அடி 3 அடி செவரு எடுக்க வேண்டி போதும். மேலே வந்து ஆஸ்பரா சீட்டோ இல்லைன்னா இது மாதிரி கீத்தோ போட்டு மேலே படுதா போட்டுடணும். ஹீட்டு தான் அதுக்கு அதிகமாக இருக்கணும், அதனால ஹீட்டு பல்பு போடையில ஹீட்டு வெளில போயிடக்கூடாது. அந்த மாதிரி நம்ம ஆஸ்பரா சீட்டோ இல்லைன்னா அந்த மாதிரி கீத்து போட்டு மேல படுதாவோ போட்டுக்கலாம்.
இப்ப காடைகள் வளர்க்கும் பொழுது அதனுடைய தரைப்பகுதியில அந்த காடைகள் வந்து உணவை உட்கொண்டுட்டு நிறைய கழிவுகளை வந்து போடும். இப்ப கழிவுகள் நிறைய இருக்கும்போது அந்த கழிவுகளை எப்படி வந்து நீங்க தூய்மையை செய்றீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
கழிவுகள் நம்ம காடை அந்த இதை விட்டு ப்ரூடிங்ல இருந்து இறக்குறதுக்கு முன்னாடி மரத்தூள் இருக்குல்ல, மரத்தூள் பற்ற மரத்தூளை எடுத்து அடியில் போட்டு விட்டோம்னா அடியில் சமமாக போட்டு விட்டோம்னா அந்த கழிவுகள்லாம் அதில் போட போட கழிவுகள்லாம் வந்து உருண்டு ஒரு மாதிரி வந்துடும். அந்த பேட்ச் காடை விற்கிற வரைக்கும் அந்த கழிவுகள் வந்து அந்த மரத்தூளை அள்ள மாட்டோம். அந்த அந்த பேட்ச் ஃபுல்லாக வித்துருச்சுன்னா அப்படியே அந்த மரத்தூளை வெளில போட்டுட்டு அடுத்த பேட்சுக்கு மறுபடியும் புது மரத்தூள் கொட்டுவோம்.
இப்போ பொதுவாக கோழிகளாக இருக்கட்டும் ஆடுகளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிறப்பாக கோழி தீவனம் மாடுகளுக்கு தீவனம் அப்படின்னு சொல்லி நிறைய இன்னைக்கு நம்ம சந்தைகள்ல கிடைக்குது, அதை வாங்கி நம்ம வந்து போடுவோம். காடைகளுக்குன்னு சிறப்பா தீவனங்கள் அப்படிங்கும் பொழுது கடைகள்லயே நீங்க வாங்கி கொடுக்குறீங்களா, அல்லது அந்த தீவனங்கள் நீங்களே உற்பத்தி பண்ணி இந்த காடைகளுக்கு கொடுக்குறீங்களாங்க ஐயா?
இல்ல இப்ப கடைகள்ல வாங்கிதான் நம்ம போட்டுட்டு இருக்கோம். எஸ்கேஎம்னு ஒரு தீவனம் இருக்கு, அதான் இப்ப வாங்கி நம்ம போட்டுட்டோம்.
அதே போல இந்த கால்நடைகள் வளர்ப்புற ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் தண்ணி. தண்ணி எப்போவுமே வந்து ஒன்று அந்த காடைகள் வந்து நீர் அருந்துறதுக்காகவும் நம்மளுடைய தண்ணீர் தேவைகளை வந்து அவங்களுக்கு அதுகளுக்கு செஞ்சு கொடுக்கணும். அதே மாதிரி அதுலேருந்து வரக்கூடிய கழிவுகளை தூய்மைப்படுத்துறதுக்கும் நம்ம தண்ணீருடைய தேவைகளை வந்து நம்ம வச்சுக்கணும். இந்த தண்ணீருடைய தேவை காடைக்கு எந்த அளவுக்கு தேவையானது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
அதான் காடை வந்து நிறைய தண்ணி குடிக்கும், அதுக்கு வந்து 24 hours தண்ணி அங்கே இருந்துகிட்டே இருக்கணும். அதனால நம்ம ஆட்டோமேட்டிக் ஃபீடர் வச்சிட்டோம்னா தண்ணியை குடிக்க குடிக்க அது பாட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்துடும், பைப்ல இருந்து டைரக்டா கனெக்ஷன் கொடுத்துட்டோம்னா.
அப்புறம் அந்த காடையினுடைய காடை குஞ்சுகள், இப்ப உதாரணத்துக்கு அதனுடைய இனப்பெருக்க காலம் அப்படிங்கிறது, ஒரு காடை வந்து எத்தனை நாட்கள் அடைகாத்து குஞ்சு பொறுக்கும், அந்த முட்டைகளிலிருந்து குஞ்சு வெளியேறக்கூடிய காலகட்டம் எவ்வளவு, அதை எப்படி நீங்க அந்த காலகட்டங்களை பராமரிக்கிறீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
காடை வந்து 60 நாள்ல முட்டை விடும் காடை. ஆனா நம்ம வந்து வளர்ப்பு காடை வந்து அடை வைக்காது, நம்ம வந்து இங்கு பெட்டர்ல வச்சுதான் குஞ்சு பொறிக்கணும். இங்கு பெட்டர்ல வந்து வச்சோம்னா நீங்க என்ன 16 நாள்ல குஞ்சு பொறிச்சிடும்.
அதே மாதிரி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா காடை வளர்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான இதா இருக்குது. நீங்க அப்படி வளர்ந்த காடைகளை எப்படி நீங்க விற்பனைக்கு கொண்டு போறீங்க? வியாபாரிகள் அல்லது வாடிக்கையாளர்கள் நேரடியாவே உங்களுடைய காடை பண்ணைக்கு வந்து வாங்கிட்டு போறாங்களா, நீங்க சந்தைகளை கொண்டு போய் கொடுத்து அதை வந்து விற்பனை பண்றீங்களாங்க ஐயா?
நம்மள்ட்ட நேரடியா வரவங்களுக்கு நம்ம நேரடியா பண்ணையிலே கிளீன் பண்ணி கொடுத்துருவோம், அது எப்பனாலும் 24 hours எப்பனாலும் கிளீன் பண்ணி கொடுத்துருவோம். மத்தபடி வியாபாரிகள் வந்து வாங்கிட்டு போறவங்களுக்கு வியாபாரிகளுக்கும் கொடுக்குறோம். மற்றபடி நம்ம பிளாட்ஃபார்ம் தஞ்சாவூர்ல வந்து வள்ளத்துல வந்து அண்ணா சலன்னு ஒரு கடத்தல் இருக்கு, அங்கேயும் மெடிக்கல் காலேஜ் ரோட்ல ஈஸ்வர் நகருக்கும் முனிசிபல் கல்லூரிக்கும் சென்ட்ரா வந்து டாடா ஈசிலேயே வச்சு பிளாட்ஃபார்ம் போட்டு விற்கிறோம்.
ஐயா, பொதுவா இது போல சுயதொழில் அப்படின்னு செய்யும் பொழுது ரெண்டு விதமான விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு, நாமளே முழுமையா இதுக்கு ஆகக்கூடிய செலவுகளை நம்மளுடைய கையிலிருந்து அதனுடைய பணத்தை போட்டு செலவு செஞ்சு இந்த தொழில் துவங்குறது. ரெண்டாவது, வங்கிகள்ல கடன் உதவிகள் வாங்கி இது போல ஒரு சுயதொழிலை செய்யறது. நீங்க இந்த காடை வளர்ப்புக்கு முழுமையாவே உங்களுடைய சொந்த அந்த பணத்திலேயே செலவுகள் செஞ்சீங்களா, இல்ல வங்கிகள்ல கடன் உதவிகள் வாங்கி இந்த காடை பணி அமைச்சிங்களாங்க ஐயா?
சொந்த பணம் தான், இன்னும் வங்கிகள்ல எதுவும் கடன் எதுவும் வாங்கல இது வரைக்கும்.
அதே மாதிரி இந்த காடை வளர்ப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னைக்கு நிறைய வந்து பாத்தீங்கன்னா அரசு துறையிலையும் சரி வேளாண்மை துறையிலையும் காடை வளர்ப்பு கோழி வளர்ப்பிற்கு அவ்வப்பொழுது நிறைய பயிற்சிகள்லாம் கொடுக்குறாங்க. நீங்க இதுக்குன்னு சிறப்பா பயிற்சிகளை எங்கேயாவது வகுப்புகளை போய் கத்துக்கிட்டீங்களாங்க ஐயா?
இல்ல, அப்பெல்லாம் இங்க போகல. நான் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போய் பக்கத்துல இருக்கிற நமக்கு தெரிஞ்ச இடத்துல எல்லாம் போய் எட்டி எட்டி போயிட்டு காடை பண்ணைய பார்த்துட்டு அன்னைக்கு ஒரு நாள் அங்க எப்படி என்னென்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து பண்ண வச்சோம்.
அதே மாதிரி காடைகள் தவிர இந்த நாட்டுக்கோழி இனங்களை நீங்க வளர்க்குறீங்க, நாட்டுக்கோழி இனங்கள்ல எத்தனை கோழி இனங்களை வந்து வளர்க்குறீங்க, அந்த நாட்டு கோழிகளினுடைய வளர்ப்பு முறைகள்லாம் என்ன, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
நம்மள்ட்ட ஒரிஜினல் நாட்டுக்கோழி சிறுவிடை பெருவிடை ரெண்டு தான் இருக்கு, வேற எந்த வகையான கோழிகளும் நம்மள்ட்ட இல்ல.
அந்த சிறுவிடை பெருவிடை இந்த கோழியினுடைய வளர்ப்பு முறைகள் என்ன? இப்ப நீங்க காடைகளும் வளர்க்குறீங்க கோழிகளும் வளர்க்குறீங்க, இது ரெண்டுக்குமே ஒரே மாதிரியான வளர்ப்பு முறைகள் தானா, இல்ல வளர்ப்பு முறைகள்ல இது ரெண்டும் வேறுபடுதாங்க ஐயா?
இல்ல இல்ல, ரெண்டுத்துக்குமே ஒரே வளர்ப்பு முறை தான்.
இப்ப இந்த சிறுவிடை பெருவிடை கோழி அதனுடைய அமைப்பு முறைகள்லாம் என்ன, அது வந்து இப்ப இன்னைக்கு கூடிய சந்தேகங்கள்ல எந்த அளவுக்கு அந்த விலை வந்து இந்த சிறுவிடை பெருவிடை கோழிகளை லாபகரமா இருக்குதா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
சிறுவிடை பெருவிடை கோழிகள் லாபகரமா தான் இருக்கு கோழிங்களை பொறுத்த வரைக்கும். கோழிங்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கட்ட காடை மாதிரி இத்தனை நாள்ல விற்கணுங்கிற மாதிரிலாம் கிடையாது. காடை கோழியை பொறுத்த வரைக்கும் இருக்க இருக்க நமக்கு வந்து நமக்கு காசு கிடைக்கும் தான். இதே ஒரு பொட்டை கோழியா இருந்தா அந்த கோழி நிக்க நிக்க முட்டை ஓடும், முட்டையோட வச்சு குஞ்சும் பொறிக்கலாம், கோழி அந்த கோழிலேயே வச்சு குஞ்சு பொறிக்கலாம், இல்லை கோழியாகவும் வைக்கலாம், இல்லை முட்டையாகவும் வைக்கலாம். நம்ம கேட்டாங்கன்னா நம்ம கறியா வெட்டி கறியாகவும் வைக்கலாம், உயிர்கோழி வளர்ப்பு கேட்டாலும் விற்கலாம், நம்ம கறி சாப்பிட்றதுக்காண்டி இறைச்சியாக கேட்டாலும் கொடுப்போம். சப்போஸ் ரெண்டுமே இல்லைனாலும் முட்டை விடல முட்டையாகவும் கொடுப்போம், முட்டையை நம்ம வந்து திக்கா இறக்கிறதுக்காண்டியும் வச்சுப்போம். நம்ம
நீங்க இந்த நாட்டுக்கோழிகளும் வளர்க்குறீங்க, நாட்டுக்கோழிகளுக்கு என்ன மாதிரியான தீவனங்கள் கொடுக்குறீங்க, அல்லது அதை சாப்பிட்றதுக்கு என்ன உணவுப் பொருள் வந்து கொடுக்குறீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
நாட்டுக்கோழிக்கு வந்து இயற்கை தான் நம்ம வந்து தீவனம்லாம் எதுவுமே வைக்கல. சோளம் உடைச்சது, சோளம் கம்பு இந்த மாதிரி கேழ்வரகு இதெல்லாம் உடச்சி வைக்கிறோம். அது போக கோதுமை தோடு தேங்காய் புண்ணாக்கு இயற்கை தீவனம் தான் வைக்கிறோம். இந்த வாழைமரம் இல்லைன்னா இந்த சாக்கு எல்லாம் கொண்டு வந்து நைட்டே நினைச்சு போட்டுருவோம், நைட்டு போட்டுட்டு மேலே தண்ணி தெளிச்சு விட்டு வச்சிருவோம். காலையில் பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் கொஞ்சம் கரையாக இருக்கும், அதை காலையில் பரட்டி போட்டோம்னா அந்த கரையான்களை கொஞ்சம் கொஞ்சம் மேயும். ஓ வெளியில் இயற்கை நேரத்தில் திறந்து விட்டு கொஞ்சம் நேரம் மேய்ப்போம், மேய்ச்சிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு நாங்களே உள்ளே வரட்டி விட்டுருவோம்.
இந்த கோழிகள் அப்படின்னு சொல்றப்ப இதுக்கு நம்ம கோழிகளா இருக்கட்டும் காடைகளாக இருக்கட்டும், இதுக்கு நம்ம செலவுகள் போக இதுலேருந்து வர வருமானம் எந்த அளவுக்கு இருக்குது, இதுக்கு தீவனம் கொடுக்கறது, பராமரிப்பு செலவு, இதுக்கெல்லாம் போக நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது ஓரளவு போதுமானதா லாபகரமாக இருக்காங்க ஐயா?
காடையை பொறுத்த வரைக்கும் அந்த டைமில் வித்துட்டா லாபகரமாக இருக்கும். கோழிகளை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்கிறதுனா, ஒரு கோழிக்கு இவ்வளோதான் நம்மளால் சொல்ல முடியாது, கூடவும் கிடைக்கும் குறைச்சும் கிடைக்கும். அதே மாதிரி கோழிகளுக்கு நோய் தொற்று வரும் மழை நேரத்தில், கிளைமேட் சேஞ்ச் ஆகிறப்ப வரும். அதே மாதிரி இந்த ரெண்டுத்துக்குமே வந்து இருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, புரட்டாசி மாதம் இந்த மாதிரி மாதத்துலலாம் கார்த்திகை இந்த கார்த்திகை மாதம்லாம் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் எல்லாம் கொஞ்சம் டவுன் ஆயிரும். இதே ஃபெஸ்டிவல் டைம் தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு அந்த சேல்ஸ் கொஞ்சம் கூட இருக்கும். அதனால நிர்ணயமாக நம்மளால சொல்ல முடியாது இப்போதான் போன லாபகரமாக இருக்கும் லாபகரமாக இருக்காதுன்னு.
ஐயா, இப்போ இந்த காடை வளர்ப்பு அப்படின்னு செய்கிறப்ப இதுக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காடை வளர்ப்பு கோழி வளர்ப்புல பெரிய பண்ணைகளை தனியாக இதுக்குன்னு சொல்லி ஒரு பணியாளர்களை நியமித்து அவங்களுக்கு ஊதியம் கொடுத்து இதை பார்த்துக்கிறதுக்காக ஆட்களை நியமித்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த காடை பண்ணை வளர்க்கும் பொழுது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமே இதில் ஈடுபட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா, இல்லை இதுக்குன்னு பணியாளர்களை நியமித்து பணி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களாங்க ஐயா?
இல்லை, நான், அம்மா, தம்பி, தம்பி பேர் பொன்னியின் செல்வன், அவனும் பிபிஏ படிச்சிருக்கான், அவனும் வருவான், நான், அம்மா, மூணு பேர் பாக்குறோம். நம்ம வெளியே ஆலை வேலைக்கு ஆள்லாம் வைக்கல.
இப்ப இதுல இருந்து வரக்கூடிய வருமானம் அப்படிங்கறது எந்த அளவுக்கு இருக்கு, இதை நீங்க பராமரிக்கணும், இதுக்கு நீங்க சொல்ற இந்த இன்குபேட்டர் அப்படிங்கிறப்ப இதுல மின்சார வசதி இருக்குது, அதுக்குன்னு இந்த கோழி முட்டைகள் பராமரிப்பு தீவனம் இதெல்லாம் எல்லா செலவுகளும் போக உங்களுக்கு கையில கிடைக்கக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது எப்படிங்கய்யா இருக்குது?
அது வந்து இப்ப பாத்தீங்கன்னா நல்லா தீபாவளி பொங்கல் கிறிஸ்மஸ் நியூ இயர் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் கொஞ்சம் கூட கிடைக்கும். சாதாரணமான டைமில் வந்து கொஞ்சம் நார்மலாக கிடைக்கும். அதுலேயும் கொஞ்சம் புரட்டாசி மாதம், இந்த கார்த்திகை மாதம், இந்த ஆடி ஆவணி இந்த மாதிரி விரத நாட்களில் வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்கும். அது இவ்வளவுதான் நிர்ணயிக்க முடியாது நம்மளால.
அதே போல இப்போ நீங்கள் ஒரு காடையினுடைய பண்ணையை வந்து அமைச்சு பண்ணிட்டு இருக்கீங்க, எதிர்காலகட்டத்தில் இதை இன்னும் ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும், ஒரு நல்ல ஒரு இன்னும் ஒரு முன்னேற்றத்தை காணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்காலத்தில் எப்படிப்பட்ட ஒரு இலக்கை நிர்ணயிச்சு அதனுடைய அடிப்படையில் இப்படி செய்யணும் அப்படின்னு ஒரு திட்டமிடல் எதுவும் வச்சிருக்கீங்களாங்க ஐயா?
அது வந்து இது இதுங்கள எண்ணிக்கை வந்து அதிகமாக்கணும். கோழிங்கள் வந்து இப்போ தோராயமாக நம்மள்கிட்ட ஒரு 300 கோழி இருக்குன்னா அதை வந்து 600-1000 கோழி ஆக்கணும். இப்போ நம்ம ஒரு பேஜுக்கு 600-800 காடை இறக்குறோம்னா அடுத்து 1000-1500 ஒரு பேஜுக்கு இறக்கி அதை வளர்த்து வைக்கிற மாதிரி அடுத்து அதுதான் அப்புறம் அந்த யோசனையில தான் இருக்கும்.
இன்னைக்கு உங்களை போன்ற இளைஞர்கள் நான் முன்னாடியே சொன்னது மாதிரி படிச்சு முடிச்ச உடனே ஒரு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் இருக்காங்க. நீங்க படிச்சு முடிச்சுட்டு ஒரு சுயத்திருளா காடை வளர்ப்புல ஈடுபட்டு இருக்கீங்க, இதே போல படித்து முடித்ததுக்கு பின்னாடி நாமளும் ஒரு காடை வளர்க்கணும் அப்படின்னு சுயத்தொழில் செய்யணுங்கிற ஆர்வமோடு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு கருத்துக்கள் என்ன? அது யார் இந்த மாதிரி காடை வளர்ப்புக்கு இறங்கினாலும் அது ஒரு லாபகரமான ஒரு தொழிலா இருக்குமாங்க ஐயா?
யாரு வேணாலும் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. நம்ம வந்து சகிப்புத்தன்மை இருக்கணும் ஃபர்ஸ்ட்டு. ரெண்டாவது அந்தந்த ஏரியா மார்க்கெட்டிங்கை பொறுத்து தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் காடைக்கு கொஞ்சம் மார்க்கெட்டிங் இருக்குது. ஒரு சில ஏரியாவில் காடை வந்து ஈஸியாக கிடைக்கும், நிறைய பண்ணைகள் இருக்கும். அதே மாதிரி கோழிங்களும் அதே தான். அந்த மாதிரி அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வைக்கிறதாக வைக்கலாம் தாராளமாக. ஆனால் இப்போ ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும், கஷ்டமாக இருக்குன்னு விட்டுறக்கூடாது.
இவை தவிர இந்த காடை வளர்ப்புல உங்களுடைய அனுபவங்களை நீங்க பகிர்ந்துக்க வேண்டிய கருத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதையும் கொஞ்சம் சொல்லுவாங்க.
அப்படி கருத்துக்கள்னு சொல்லணும்னா அதான் அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஆரம்பத்துல. ஆரம்பத்துல நான் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பத்துலலாம் வந்து நைட்டும் தூங்க முடியாது, பகலும் தூங்க முடியாது. காடையை பொறுத்த வரைக்கும் புரூடிங்ல இருக்கையில அந்த இது தண்ணியோ இல்லை இது ஃபுட்டோ இல்லைன்னா கத்த ஆரம்பிச்சிடும். அந்த நேரம் வந்து நம்ம ஃபுட்டோ இதோ வைக்க முடியும். கொஞ்சம் காடை ஒரு வாரம் ப்ரூடிங் போகிறப்ப நம்ம ஆட்டோமேட்டிக்கெலாம் வைக்க முடியாது, தண்ணி நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஃபீடும் அப்படி தான். ஏன்னா அந்த ப்ரூடிங் வந்து நம்ம தண்ணி செட்டப்பில் வச்சுருப்போம், அதில் வந்து அடியில் பேப்பர் தான் போட்டிருப்போம். அதில் வந்து சும்மாவும் நம்ம தீவனம் கீழே போட்டோம்னாலும் எச்சம் அது மேலே விட்டு அதிலே அதே சாப்பிட்ற மாதிரி ஆயிரும். அதனால நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து பார்த்து பொறுமையாக தான் இது பண்ணணும். தண்ணியும் அதே மாதிரி தான். தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை வைக்கிற ஃபீடில் வந்து பார்த்தீங்கன்னா பளிங்கியோ இல்லை கூழாங்கல்லோ அது மாதிரி போடணும். ஏன்னா தண்ணிக்குள்ள உள்ள இறந்து போயிடும். அதே மட்டும் இடையில இடையில முட்டை முட்டு முட்டாக குமிஞ்சுக்கும். ஓவர் ஹீட் ஆகிட்டாலும் முட்டு முட்டாக குமிஞ்சுக்கும். ஹீட்டை இது பண்ணப்போ அந்த நேரம் வந்து ஹீட்டு அதிகமாக இருக்கிறப்ப நம்ம வந்து ஒரு பல்பை ஆஃப் பண்ணிடணும் ஹீட்டு கம்மியாக இருக்கிறதுக்கு. இதே பல்பு பக்கத்தில் வந்து உட்காந்துன்னா ஹீட்டு பத்தலாம் நடத்தும், எக்ஸ்ட்ரா ஒரு பல்பை எடுத்து போடணும். அதனால ஒரு வாரம் வண்டியும் கஷ்டப்படணும். காடையை பொறுத்த வரைக்கும். கோழியை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி பிரச்சனை கிடையாது. கோழியை பொறுத்த வரைக்கும் நோய் தொற்று தான், அதுக்கு வந்து உடனே உடனே பார்க்கணும். அதே மாதிரி அதை எச்சத்தை பார்த்து சகிப்புத்தன்மை இல்லைன்னா தாராளமாக அது மாதிரி பண்ணலாம். அதே மட்டும் நம்ம வளர்க்குறோம், சப்போஸ் நம்மள்கிட்ட வந்து காடையோ கோழியோ நம்மளை க்ளீன் பண்ணி கேட்டாங்கன்னா அதை அறுக்கிறதுக்கு வந்து அதை வெட்டுறதுக்கு வந்து கொஞ்சம் இது கூச்சப்படாமல் செய்கிற மாதிரி ஆளாக இருந்தால் தைரியமாக பண்ணலாம். நம்மளே வளர்த்து நம்மளே அறுக்க சில பேர் அறுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி உள்ளவங்கெல்லாம் அது பண்ணுறது கொஞ்சம் இதுதான், ரிஸ்க்கு தான். உயிரோடு யாருமே அதிகமாக வாங்க மாட்டாங்க. நிறைய பேர் க்ளீன் பண்ணி தான் கேட்பாங்க. அப்படிங்கிறப்ப அந்த இதை அறுத்து நம்ம கொடுக்குற அளவுக்கு நம்ம ஒரு மனதிகிரியம் தான் நம்ம செய்யலாம்.
ஐயா, இது வரைக்கும் இந்த காடை வளர்ப்புனா என்ன, அதை எப்படி வளர்க்கணும், அந்த பண்ணை அமைப்பு முறை என்ன, வழங்கக்கூடிய உணவு முறைகள் என்ன, அதனுடைய வளர்ப்பு எப்படிலாம் இருக்கணும், காடை வளர்ப்புல எப்படிலாம் ஒரு சிக்கல்கள் வந்து ஏற்படும், அதை எப்படி சரி செய்யணும் அப்படிங்கிறது குறித்து மிகச் சிறப்பான மிக தெளிவான ஒரு விளக்க உரையை வழங்கினீங்க. புதுகை பண்புடைய நேயர்கள் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேங்க ஐயா.
நன்றி, நன்றி.
நேர்களே, இதுவரை காடை வளர்ப்பை பற்றி நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்கிய திரு ஐ பிரபு அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்களிலும், புதுகை எஃப்எம் 91.2@gmail.com என்ற மின் அஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்கலாம். இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.